கொடுத்தார். திருப்பிக் கொள்வோம், ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம்
அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. நம்முடைய
அப்போஸ்தல் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தல் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனே. இந்த சொஸ்தேனே என்பவர்தான் கொரிந்து சபைக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார். ஆகவே அவரையும் சேர்த்து அப்போஸ்தலாகிய பவுல் ஆரம்ப வசனத்திலே அட்ரஸ் பண்றது ஒன்றும் ஆச்சரியமானதில்லை. இரண்டாவது வசனத்தின்படி
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும்
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாக இருக்கிற தேவனுடைய சபை கதை கவனி கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிற தேவனுடைய சபை அப்படின்ற ஒரு வசனம் சொல்றது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், மற்றது வசனம் சொல்றது பரிசுத்தமாக பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாக இருக்க தேவனுடைய சபை. சோ ரெண்டும் வித்தியாசமான கேட்டகரி இல்லை. ஒரே சபையில் இருக்கிற மக்களுக்கு தான், அதாவது கொரிந்து சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஆகவே ஒரே சபை ஒரே மக்கள், அந்த சபையில் இருந்த மக்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி குறிப்பிடுகிறார், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சரி, இந்த வசனத்தை இப்படியே வச்சுக்கொண்டு இன்னொரு வசனத்துக்கு பகுதிக்கு நாம போய் இதன் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். எபேசியருக்கிற நிருபம் நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. எபேசியருக்கிற நிருபம் நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் சற்று வாசி கேட்போம்.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்று
எபேசு சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்தி, ஒரு கொரிந்து சபைக்கு எழுதினார் அந்த நிருபத்தில் பார்த்தோம். இப்பொழுது எபேசு சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், படி
சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய்
நடந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லது நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இருவர் வசத்தை பார்ப்போமே. எபிரேயர் 3:1 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எபிரேயர் 3:1
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே.
சரி, இப்படி இருக்க பரம அழைப்பு ஆங்கிலத்தில் ஹெவிலி கோல் அப்படி எழுதப்பட்டிருக்கு, அது பரலோக அழைப்பு. தமிழ் பரம அழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை படிங்க, 2 தீமோத்தேயு 1:9 சீக்கிரம் பாருங்க, 2 தீமோத்தேயு 1:9.
அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதலாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்.
பரிசுத்த அழைப்பின் அது அண்டலின் பண்ணுங்க, பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இவரே கிடைத்திருப்ப 3:1 சொல்லுது பரம அழைப்பு. இங்கு 2 தீமோத்தேயு 1:9 சொல்லுது பரிசுத்த அழைப்பு. அங்க பரம அழைப்பு, இங்கு பரிசுத்த அழைப்பு. ஆனால் அழைக்கிறவர் ஒருவர், அது தேவாதி தேவன். ஆகவே தேவன் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறாரா? மட்டுமல்ல, தேவாதி தேவன் நம்மை பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறாரா? அது மட்டுமல்ல, பேதுரு என்ன சொல்ற பாப்ப, 2 பேதுரு 1:10
ஆகியால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி யாத்திரையாயிருங்கள்.
பேதுரு சொல்லுறாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். சோ, இங்க நான் வாசித்த இத்தனை வசனங்களிலும் ஒரு காரியம் குறிப்பிடப்படுது என்னவென்றால், அழைப்பு, calling from the Almighty God. அழைப்பு, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார். பரம அழைப்பினால் அழைக்கிறார், அல்லது பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு இன்விடேஷன் கிடைத்திருக்கிறது. ஹலோ, ஒரு திருமண வைபவம் வந்தால் அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார்கள், நாம் போகிறோம். அதுபோல பரலோக ராஜ்யத்தில், பரலோக பெரும்ப ராஜ்யத்தில், அழியாத ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அந்த இன்விடேஷன், அந்த அழைப்புதல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை, அழிவில்லாத பேரின்ப ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, அழிந்து போகிற இந்த உலகத்தில இருந்து, அழிந்து போகிற இந்த உலகத்தில இருந்து அழியாத பரலோக பேரின்ப ராஜ்யத்தை அனுபவிப்பதற்கு, அல்லது தேவன் தன்னுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் குடியிருப்பதற்கு, தேவன் நம்மை பரலோக அழைப்பினால் அல்லது பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு அழைப்புதல் கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு இன்விடேஷன் கிடைத்திருக்கிறது. அது பரலோக தேவனிடத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு கர்த்தர் நம்மை அழைத்தது ஏன் என்ற தலைப்புல இந்த நாளிலே உங்களோடு சில காரியங்களை பேசலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். Why God has calling us? ஏன் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப கவனிங்க, நம்மை யாராவது அழைத்தால் அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கு. ஹலோ, நம்ம யாராவது ஒரு நபர் அழைத்தால் அதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நாம் பிற்பாடு அறிந்து கொள்வோம். ஆனால் இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தங்களை ஏன் அழைத்திருக்கிறார் என்கின்ற அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறது பரிதாபம். நம்மை ஒருவர் அழைத்தால் there is some reason behind that. ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும் பின்னால், அதை பிற்பாடு நாம் கண்டுகொள்வோம் அல்லது உணர்ந்து கொள்வோம் அல்லது அறிந்து கொள்வோம். அதே போல பரலோக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஏன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கின்ற அறிவு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. சோ, அந்த அறிவு நமக்குள்ள வரணும். அதாவது தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வளரணும், அல்லது தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள பெருகணும். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான அறிவுகள் இருக்குது. அநேக அறிவுகள் அழிவுக்கு நேராக கொண்டு செல்றது. அணுகுண்டை, உலகத்திலே முதலாவது அணுகுண்டை கண்டுபிடித்த விஞ்ஞானி, தான் உலகத்துக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டேன் என்று நினைத்தார். ஆனால் அதே விஞ்ஞானி பிற்காலத்தில், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தவறை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி உணர்ந்து மனம் வருகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான அறிவுகள் இருக்கு. அநேக அறிவுகள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு அல்ல, அழிவுக்கு நேராக நடத்துகிறது. இன்றைக்கு கம்ப்யூட்டர் அறிவு பெருகிட்டே இருக்குது, ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அறிவு தேவனை குறித்த அறிவு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அறிவு பொறுத்தவன் நோவு பொறுத்தவன் சொல்லி வேதம் சொல்றது. எனக்கு அருமையானவர்களே, தேவனை குறித்த அறிவோ ஒரு காலம் அழியாது, அழியாது. உலகத்திற்கு எல்லா அறிவும் ஒரு நாளைக்கு அழிந்து போகும். ஐ டெல் யூ பீப்புள், உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட அறிவும் ஒரு நாளைக்கு அழிந்து போகும், ஒழிந்து போகும். ஆனால் தேவனை குறித்த அறிவும் மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்றது, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை ஏன் அழைத்தார் என்கின்ற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்று நான் உணர்றபடியால் இந்த படிப்பட்ட ஒரு செய்தியை கர்த்தருக்குள்ளே நான் ஆயத்தப்படுற. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுட்டார். ஏன் தேவன் நம்மை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். கர்த்தர் நம்மை அழைத்த காரணங்கள் என்ன என்று ஒரு 5 அல்லது 6 காரணங்கள் வேதத்திலிருந்து நாம் கவனித்து, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பினாலும் பரிசுத்த அழைப்பினாலும் தேவாதி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எனக்கும் ஒரு இன்விடேஷன் தேவனிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. ஆகவே நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசித்த வசனத்தில் நாம் பார்த்தோம். ஆகவே உங்களுக்கு இன்விடேஷன் கிடைத்திருக்கிறது உண்மைதான், உங்களுக்கு அழைப்புதல் கிடைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமே. ஐயா, பரலோகத்தில் இருந்து பரலோக தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு இன்விடேஷன் கிடைத்திருக்கிறது உண்மைதான். இன்றைக்கு அநேகருக்கு இந்த அழைப்பு இல்லை, இந்த இன்விடேஷன் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. என்றென்றைக்கும் தன்னோடு வாழ, தன்னுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் குடியிருக்க தேவாதி தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த பரிசுத்த அழைப்புக்கு, அந்த பரம அழைப்புக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு கட்டத்தில் ஏ சொன்னாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர். ஆகவே என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அழைக்கப்பட்டவர்களுக்குள் ஒரு தெரிந்தெடுப்பு இருக்குது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் மனம் போல வாழுகிறோம் பாருங்க. நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி நாம் வாழுகிறோம் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் சற்று தேவனுடைய வசனத்தை திரும்பி பார்த்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டார். ஆகவே பரலோக தேவன், பரிசுத்த தேவன் நம்மை பரம அழைப்பினால், பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறாரே, அதை ஏன் அழைத்தார், ஆண்டவருடைய அழைப்பு எதற்காக, அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சில குறிப்புகளை காரணங்களை நாம் பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். நம்பர் 1, தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம், அல்லது தேவன் நம்மை அழைத்ததின் காரணம், அல்லது தேவன் ஏன் என்றை அழைத்தார், எதற்காக அழைத்தார். நம்பர் 1 படிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 4:7-8 சீக்கிரவர் 4:7-8 நாம் வாசிப்போம்.
தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன்,
ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன்
மனுஷரை அல்ல,
மனுஷனை அல்ல,
தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை.
திரும்ப படிக்கிறவன் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன்
மனுஷரை அல்ல,
மனுஷனை அல்ல,
தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
எப்படி ஒரு மனிதன் அசட்டை பண்ணுகிறான், ஏன் அசட்டை பண்ணுகிறான் என்பதை குறித்து இந்த வசனத்துக்கு பரபட்டக்கணக்கு கொடுத்தா அளவார். இப்ப என்ன கவனிங்க, முதலாவது தேவன் நம்மை ஏன் அழைத்திருக்க என்பதற்கு முதலாவது பதில், முதலாவது காரணி, அல்லது முதலாவது படி என்னவென்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ பரலோக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கீப் யுவர் மைண்ட் டீப்லி டியர் வாட் ஐ ஆம் சேயிங். ஹலோ, ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறது உண்மைதான். பாவ படுகுடியில, பயங்கரமான பாவ படுகுடியில கிடந்த நம்மை, பயங்கரமான விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே கிடந்த நம்மை, அசுத்தங்களிலும் அலங்கோலங்களிலும் அருவறுப்புகளிலும் கிடந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்து நம்மையும் தன்னுடைய பிள்ளையாக அழைத்து நமக்கும் பரலோக ராஜ்யத்தின் அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அழைக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் சொன்னால், முதலாவது வேத வசனம் சொல்றது, அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹலோ, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமான ஒரு சந்ததியாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சோ இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்குரிய ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்காக அகராதிகள் சில வேத வியாக்கியானங்களை தட்டி பார்த்தேன். அதுல ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சொல்ற கவனிங்க. பரிசுத்த வாழ்வு என்றால் என்னவென்றால், அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து தேவன் தனக்கென்று வாழ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு பரிசுத்த வாழ்வு என்று சொல்லப்படும். அசுத்தமான இந்த உலகத்தில் இருந்து தேவன் தனக்கென்று வாழ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அது பரிசுத்த வாழ்வு. இதை குறித்து நான் யோசித்தேன். அப்படியானால் பரிசுத்த வாழ்வுக்கு நான் மறுபடியும் கொடுப்போம் சொன்னால், அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு என்று சொன்னால் மிகையாக நான் சொல்றது லகபடி, பரிசுத்த வாழ்வு என்றால் அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு. ஆபோதன் இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்ப உப்பு நம்ம நாட்டில் பார்த்தா, இன்றைக்கு நான் இந்த முறை போய் பார்த்தேன், ஆனவர் பக்கத்தில் உப்பு உப்பளத்தையே காணலாம இருக்கு. ஆனால் அந்த நாட்களை நாம் பார்க்கும்போது, கடலில் இருந்து தண்ணீரை எடுத்து அதை பிரித்தெடுத்து அதை உப்பாக மாட்டி இருக்கிறது நம்முடைய கண்ணால நாம் பார்க்க முடியாது. எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார், பரம அழைப்பினாலே அழைத்தார். எதற்காக, எதற்காக, பரிசுத்த சந்ததியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ. ஆகவே அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பரிசுத்த வாழ்வை மறந்து விட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாம் சென்றடைவது என்பது முடியாத ஒரு காரியம். அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், அது ஒருவேளை ஆவியானவரை பெற்றவர்கள் தான். ஆனாலும் அசுத்தமாக நாம் வாழ்ந்தால், அலங்கோலமாக வாழ்ந்தால், அருவறுப்பாக நாம் வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் திட்டமாக நமக்கு போதிக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 அப்படிங்க, 21:27 சக் சக் வெளிப்படுத்த விசேஷம் 21:27
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதிலே
பிரவேசிப்பது, ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது, தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் பொய்யுள்ளதும் ஒன்றும் அங்கே பிரவேசிப்பதே இல்லை. எனக்கு அறிமானவர்களே, நான் திரும்ப சொல்றேன், நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனா மனசும் மாமிசமும் விரும்புறபடி நாம் வாழ்வோமாக இருந்தால், அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. ஆகவே பரிசுத்த ஒரு வாழ்வுக்கு பரலோக தேவன் அழைக்கிறார் என்றதை உறுதியாக என் உள்ளத்திலே உணர்ந்தபடியால் நான் உங்களோடு பேசுகிறேன். அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் சபைக்கு அறிவிக்க விரும்புகிறார் என்று நான் உறுதியாக என்னுடைய ஆவியில உணர்ந்தபடியால் கர்த்தருக்குள்ள இதை திட்டமாக பேசுகிறேன். தேவனுக்கு முன்பாக உள்ளபடி நான் உங்களை சொல்லுகிறேன். என கருமானவர்களே, நாம் வாழுகிற உலகம் பரிசுத்தமான உலகம் அல்ல, நாம் வாழுகிற தேசம் பரிசுத்தமானதல்ல. எங்கு பார்த்தாலும் பாவங்களும் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் அப்பப்பா விபரிக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலேதான் நீ தூய்மையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உன்னதமான எண்ணத்தோடு தேவன் உன்னை பிரித்தெடுத்தார். தன்னுடைய பிள்ளையார் தேவனுடைய அழைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளையாக எதற்காக தேவன் அழைத்தாராம், எதற்காக உன்னை அழைத்தார், எதற்காக உன்னை பிரித்தெடுத்தார், நீ பரிசுத்த தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தேவன் உன்னை அழைத்திருக்கிறபடியால், என்னை அழைத்திருக்கிறபடியால், இந்த உலகத்தின் அசுத்தத்தோடு உன்னையும் என்னையும் அடையாளத்தைப்படுத்துவதை உடனடியாக தேவனுடைய பிள்ளைகள் நிறுத்தியாக வேண்டும். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாம் வாழுகிற இந்த சந்ததி நேர்சீரானதல்ல, நாம் வாழுகிற உலகம் ஒரு தூய்மையானதல்ல. இப்படிப்பட்ட அசுத்தமான பூமியிலே, அசுத்தமான உலகத்திலே தான் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் இன்னார் என்பதை மற்றவர்களால் ஐடென்டிஃபை பண்ணத்தக்கதான ஒரு வாழ்வு, ஒரு தூய்மையான வாழ்வு, ஒரு தூய்மையான வாழ்வு, ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நான் உணர்ந்தபடியால் என கருமானவர்களே சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். பிரித்தெடுத்தா தூய்மையாய்வார். ஒரு காலத்தில் அசுத்தமாய் வாழ்ந்தோம், ஒரு காலத்தில் அலங்கோலமாக வாழ்ந்தோம், ஒரு காலத்தில் நாம் விரும்பினதையெல்லாம் செய்தோம், விரும்பின இடங்களுக்கு போனோம், விரும்பினபடி பேசினோம், உலகத்தோடு ஒத்து போனோம், என்னத்தை செய்யணும் அதையெல்லாம் செய்தோம். ஆனால் அப்படி அசுத்தமான ஒரு வாழ்வு நாம வாழ்ந்திருந்தாலும் பரலோக தேவனுடைய கண்களிலே எனக்கும் உனக்கும் தயவு கிடைத்தபடியா, கிருபை கிடைத்தபடியா அல்லவா ஆண்டவன் உன்னை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே, பரம அழைப்பினாலே அழைத்து இன்னைக்கு உன்னை என்னையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமான ஸ்தானத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நிச்சயம் கொடுத்து தேவன் நம்மை இந்த பூமியிலே நிலைநிறுத்தி இருக்க நாம் மாத்திரம் நம்மை அழைத்த தேவனை மறந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் பறித்து அவ்வப்போது அசுத்தங்களிலும் அருவறுப்புகளில் நாம் பங்கெடுக்கிறதை பரலோக தேவனால சகிக்க முடியவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்மை இந்த உலகத்தில் இருந்து அவர் பிரித்தெடுத்தார். இப்ப படிங்க லேவியராகமம் 20வது அதிகாரம் பாருங்க. தயவுசெய்து லேவியராகமம் 20வது அதிகாரம் 23-24 படிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 23-24 படி.
நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்.
உங்களை
மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய
கர்த்தர். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து பரிசுத்த ஜாதியாக வாழ, எனக்கு பரிசுத்த ஜாதியாக வாழ நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்ல கபடி 24வது வசனத்தின் கீழ்ப்பதிய பாருங்க. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஐயா என்னை கேளுங்க, என்னை கேளுங்க, அம்மாரே என்னை கேளுங்க. இந்த பூமியில இருந்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களிலே இருந்து உன்னையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறாராம். எதற்காக வென்றால் தனக்கு பரிசுத்தமான ஒரு ஜாதியாய்வார். ஐயா நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்று இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி காணுவார்கள்? நீயும் நானும் வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை உலகம் கண்டுகொள்ள முடியும் என்பதை மறந்துடாதே. இவனை கவனிங்க. இன்னொரு அதே 26 படி.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியே,
நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியே
நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
சரி, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என கரிமானவர்களே திரும்பவும் சொல்றேன் கேளுங்க. உங்களையும் என்னை பாருங்க. இன்று வரைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனா இன்னும் அவர்கள் மனம் திரும்ப இல்லை. அவர்கள் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கே ஐயா. அவை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காரியம். ஆகவே தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுக்கு தூய்மையாக பரிசுத்தமாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து அழைத்ததேன், பிரித்தெடுத்ததேன் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த பிள்ளைகளாக வாழ தேவன் உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதே. கடுத்த கடைசி வசனத்தை பாருங்க. 27வது வசனத்து அதே அதிகாரம் கடைசி
அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவளுமாய புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும்.
அஞ்சனம் பார்க்கிறது குறி சொல்றதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் பாவம், தேவனுக்கு முன்பாக குற்றம். அஞ்சனம் பார்க்கிறது குறி சொல், குறி கேட்கிறது,
சாத்திரம் பார்க்கிறது, சோதிடம் பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, மாதம் பார்க்கிறது, இது எல்லாம் தேவனுக்கு முன்பாக குற்றமாகும். நாள் பார்க்கிறது, சோதிடம் பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இவைகளெல்லாம் தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றம் என்றது சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்த அழைப்பினால அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்ற பின்னும் இன்னும் நாள் பார்க்கிறதும் சாத்திரம் பார்க்கிறதும் சோதனம் கேட்கிறதும் குறி கேட்கிறதும் ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்பு. இது திருட்டு, இது பாவம், இதை ஆண்டவர் ஆரோசிக்கிறார், இதை தேவன் வெறுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பாரம்பரியங்களிலிருந்து பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் உடனடியாக வெளியேறும் சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பேசுவார். ஆண்டவர் ஏழு நாளையும் படித்தார், எந்த ஒரு நாளையும் கூடாத நான் சொல்லவே இல்லை, எந்த ஒரு நாளையும் கெட்டது என்று சொல்லவே இல்லை. ஆனா மனுஷனோ அந்த நாள் கூடாது, இந்த நாள் கூடாது, சனி சனி என்றான், செவ்வாய் வருவா என்றான், அதுக்கு இது கொடுக்கிறான் விளக்கம், இதுக்கு இதை கொடுக்கிறான், இதெல்லாம் சொல்லி இந்த விஞ்ஞானம் வளர்ந்த நாட்டில கூட அந்த அப்படி என்றான் இப்படி கேட்டு நமக்கு ஆச்சரியம் மட்டுமில்ல அருவறுப்பாகவும். இன்னைக்கு மனுஷன் படைச்ச கடவுளை விட்டுவிட்டு சாத்திரத்தை நம்புறானே பாருங்க, கிளி சாத்திரம் என்றான், மூக்கு சாத்திரம் என்றான், அந்த சாத்திரம் என்றான், இந்த சாத்திரம், புத்தி பெருத்த மனுஷன் போய் மிருகத்திட்டே பறவைட்டே கேட்கிறானே அறிவை குறித்து, தன் எதிர்காலத்தை குறித்து. மனுஷனை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் படைத்தும் இன்றைக்கு மனுஷன் பறவைகிடத்திலும் மிருகத்திடத்திலும் போய் தன் எதிர்காலத்தை குறித்து கேட்கிறது எந்த அளவுக்கு மனுஷனுடைய புத்தி மத்தியமாக போறது நினைக்க ஆச்சரியமா இருக்குது, விந்தியாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஆகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், மறவாதே மறவாதே மறவாது. உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தாரா? அசுத்தமான இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் அழைத்ததன் நோக்கம், தேவனுடைய நோக்கம், நீயும் நானும் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜாதியாய் வாழ தேவன் என் தேவனையும் அழைத்திருக்கிறார். இப்படியே வச்சுக்கொண்டு அப்போது நாம வாசித்த வசனத்தின் இப்ப நாம விளக்கம் கொடுத்தா சரியா இருக்கு. ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படிங்க. ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசி.
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும்.
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி. ஒன்று கடந்த காலம், மற்றது நிகழ்காலம். நல்லா கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் முடிந்து பரிசுத்தவான்கள் ஆகும்படி இப்ப நடக்கு. ஆனா சேம் பீப்புள், அதே ஜனத்துக்கு, அதே சபைக்கு, கொண்டு மக்களுக்கு எனக்கு ஆண்டு கொடுக்கிற வெளிச்சத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கடந்த காலம் தல கவனி. நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இது இருக்குது. அல்ல கவனி, தல கவனி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த அனுபவம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்று நாம் வரும்போது பாவத்துக்கு மனம் திரும்பி தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பாவ பரிகாரியாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிமிடம் வரை நாம் செய்த அனைத்து பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸ்டேஜ் வரும்போது நாம் பரிசுத்தமாகிறோம். இது சொல்ல போனால் அந்தகாரமாகவே இருந்தோம், ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்விலே வந்தபோது இப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாக அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இது எப்படி? ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக, பாவ பரிகாரியாக என் இருதயத்திலே நான் ஏற்று அவரை விசுவாசிக்கும் போது, ஆண்டவருடைய உள்ளத்திலே வரும்போது என்னுடைய பாவங்கள் அத்தனையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் மன்னிக்கிறார். சோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது? பரிசுத்தமாகிறது. ஆகவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த நிமிஷத்தில் இருந்து இப்பொழுது வாழ்க்கை ஒரு புது புதிய டைரக்ஷன்ல போகுது. ஏனென்றால் பழைய வாழ்வுக்கு நான் மனம் திரும்பிட்டேன், பாவ வாழ்வுக்கு நான் மனம் திரும்பி இப்பொழுது பரலோக தேவனுடைய சித்தத்தின்படியும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கணுமே. அவர் தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க 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 தேவன் விரும்புகிற, தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்விலே வருகிறதுல என்ன ஆச்சரியம். இப்ப என்ன கவனிங்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் ரட்சிக்கப்படும் போது மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஸ்டேஜுக்கு நாம வாரோம். இப்ப என்ன பாவங்களை மன்னி, ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பாடும், ஹலோ, பாவங்கள் ரட்சிக்கப்பட்ட போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பாடும் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறோமே. இங்குதான் அடுத்த கட்டுகள், இங்குதான் அடுத்த வசனம் வந்து பரிசுத்தமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டது. நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார், இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எத்தனை பேர், நாம் எத்தனை பாவங்கள் விசுவாசிகள் சொல்லுகிறோம், பரிசுத்த பொய்கள். அவருடைய மனசாட்சிக்கு தெரியும், God knows everything, what is in our heart, what's going on. ஆகவே ரட்சிக்கப்பட்ட போது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்ப அண்டனில் இருந்து என்னுடைய வாழ்க்கை தேவனோடு நான் வாழ ஆரம்பித்திருக்கிறேன், அதிலும் பிற்பாடும் என் வாழ்வில் அவ்வப்போது வருகிற பாவங்களை நான் வெறுத்து தள்ளி ஆண்டவரை நோக்கி நான் ஓடுகிறேன். அவர் என்னை அழைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். வலது புறமோ இடது புறமோ சாயாத, அந்த சத்தம் இந்த சத்தம் என்று கேட்காத, தேவ வசனத்துக்கு புறம்பாத கனவுகள் சொப்பனங்களை நம்பாத, புதுசான காரியங்களை நம்பி ஓடாத, கவர்ச்சியான காரியங்களான விழிக்கப்படாத, ஸ்டாண்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். நானும் பார்த்துட்டு நான் இருக்கு, அவ்வப்போது கிறிஸ்தவ உலகிலே சில அலைகள் வந்து அடிச்சுட்டே இருக்கு, சிலர் அந்த அலைகளில் அடிபட்டே போறார். இந்த காலத்துக்கு முதல் டொரண்டோல சிரிப்பு அப்படி ஒரு அபிஷேகம் கேட்டு விஞ்ஞாட்டில் ஒரு சர்ச், அங்க போறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, தப்பு தப்பு சிரிச்சு விட. கொஞ்ச காலத்துல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இந்த சேஜுக்கு போய் பாக்குறேன். உள்ள போகும்போதே கேட்ட மனசுல ஒரு நல்ல நிலை இருக்குல்ல, அது பார்ப்போம் போய் பார்த்து பார்த்து காரியங்கள் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒத்து வரல திரும்பி. ஆனா கொஞ்ச நாளைக்கு பின்பாடு அது அப்படியே போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. சிரிச்சு என்ன செய்ய போற, அது சிரிப்பின் அபிஷேகம். சிரிக்க விரும்பி சிரி, ஆனா ஏன் சிரிக்கிற? சும்மா சிரிச்ச மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப யோசிக்கணும், தேவனோட சரியான ஒரு உறவு இல்லை, ஆண்டவரோட நெருங்கி வாழல, ஆனா சிரிச்சு என்ன நன்மை? இதுக்கு ஒரு அபிஷேகம் அத்தப்பட்ட காலம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனம், தேவனுடைய வஸ்திரத்தில் நில்லு, ஸ்டாண்ட் ஆன் தி வேர்ட், வாக் வித் காட். வலது புறமும் இடது புறமும் சாயாத, எத்தனை போதகர் போதிச்சாலும், எத்தனை டிவி பிரிச்சர்ஸ் வந்தாலும், எத்தனை செய்தியை கேட்டாலும், டேக் த ஆண்டவருடைய வார்த்தை தானா என்பதை தேவ வசனத்தில் வச்சு அடிக்கடி அளந்து பார்க்க. அநேகருடைய அனுபவங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது நமக்கு தேவை. தேவனுடைய வசனம், Let the word can change our life. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய வசனம். ஆகவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தாராம், எதற்காக என்றால் நான் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர். ஆகவே நான் திரும்ப சொன்ன கவனிங்க, இந்த குறி கேட்கிறது, இந்த அஞ்சனம் பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, சோதனம் பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது, எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. ஒருவேளை மற்ற விசுவாசிகளுக்கு தெரியாமல் அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளே. ஆகவே ஆண்டவர் இதெல்லாம் பிலிஸ்தியனுடைய காரியங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாராம். எதற்காக என்றால் பரிசுத்தமாய் வாழ. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தாராம். எதற்கென்றால் நாம் பரிசுத்த ஜாதியாக வாழ. நாம் வாழுகிற வாழ்க்கையை வைத்துத்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை இந்த அஞ்ஞான உலகம் கண்டுகொள்ளும். ஆகவே நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக. 20 அதிகாரம் 7-8 படிங்க. 20 7 8
நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள்.
நான் உங்களை
அதான் முக்கியம். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நான் சொல்ற கேளுங்க. என கருமானவர்களே, என்னதான் இருந்தாலும் நம்மாலே நம்மை பரிசுத்தமாக்கவே முடியாது. அந்த அடிப்படை நாம் உணர்ந்து கொள்ளும். உன்னாலே உன்னை பரிசுத்தமாக்க முடியாது. என்னாலே என்னை பரிசுத்தமாக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். பி ஹோலி, ஐ ஆம் ஹோலி என்று சொன்னாரு. அண்ட் ஐ வில் மேக் யூ ஹோலி என்று சொன்னார். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை தேவனே நமக்கு தர வல்லவர். ஆகவேதான் இயேசு யோவான் 15 இப்படியே சொன்னாரு, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ விரும்பினாலும் முடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், தடம் புரளுகிறோம். முடிவில் என்ன சொல்கிறோம்? கர்த்தருடைய பலவீனங்கள் எல்லாம் அறிவார். என்ன செய்யறது? இது என் பலவீனம் என்று சொல்லி அப்படியே ஒரு போர்வத்துக்கு போட்டு இப்படியே இருக்கிறோம் பார். ஆனா அந்த பலவீனத்தை, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்று சொன்னாரே. ஆகவே இந்த பலவீனத்தில் தேவனுடைய பலம் பூரணமாக விளங்க தேவ சமூகத்தை ஏன் நாம் நாடக்கூடாது? ஏன் தேவனுடைய பாதத்தை பிடிக்கக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற, குட்டிச்சுவராக்கிற குறிப்பிட்ட சில பாவங்களில் இருந்து, பரிசுத்த குலச்சிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி ஏன் ஆண்டவருடைய பாதத்தை நாம் பிடிக்கக்கூடாது? நம்மை அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வல்லம், பரிசுத்தமாக்க முடியாதா? நம்மை பிரித்தெடுத்த தேவன் நம்மை நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்க முடியாத? ஆகவே நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்க முடியும் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து தேவனுடைய பாதத்தை அடிக்கடி நாம் பிடித்து மன்றாடி நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்பனை கவனிங்க. இந்த பரிசுத்த வாழ்வை குறித்து 3 கட்டத்தை நான் சொல்றேன். இப்பனை கவனிங்க. 1, பரிசுத்தம் என்பது அது ஒரு தீர்மானம். இட்ஸ் எ டிசிஷன். ஹோலி லைஃப் இஸ் எ டிசிஷன். ஹலோ, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம் என்று நான் சொல்றேன். எப்படி? படிங்க தானியேல் 1:8-9 படிங்க. சக் சக் தானியேல் 1:8 சீக்கிரம். தானியேல் 1:8.
தானியேல் ராஜாவின் போசனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு.
இந்த ஆண்டவர் விளக்கின போஜன பதார்த்தங்களால் என்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தானியேல் என்ன செய்தானா? தீர்மானம் பண்ணினான். என கரிமானவர்களே, தீர்மானத்தின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று சத்தியத்தினுடைய சொல். தீர்மானத்தின் அடிப்படையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். என கரிமானவர்களே, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். தானியேலை கேட்டு அவர் சொல்லுவாரு, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். நான் சொல்றேன் கேளுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் முதலாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுக்கு முன்பாக சுத்தரித்து என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்காக பரிசுத்தமாக வாழ என் இருதயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த தீர்மானத்திலே நான் உறுதியாக இருக்க எனக்கு பலந்தான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்திருக்க பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றும், பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? எத்தனை காரியங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட தேவ காரியங்களுக்கே நாம் தீர்மானம் எடுக்கிறது இல்லை. 2 பவுண்டில் செயின் செய்ய வேணும், தீர்மானம் எடுத்தாச்சு. எப்படியாவது அதை செஞ்சு எடுத்துறோம். புது சட்ட நல்ல ஃபேஷன்ல வந்திருக்கு, வாங்கி ஆகணும். தீர்மானம் எடுத்தது வாங்கி ஆகும். உலக காரியங்களுக்கெல்லாம் தீர்மானம் எடுத்து திட்டமிடுத்து நடப்பிக்கிற நாம் ஆண்டவர் கேட்ட காரியங்களை குறித்து ஏன் நாம் தீர்மானம் எடுக்காம இருக்கிறோம்? ஐயா, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்றைக்காவது உடைய வாழ்விலே தேவன் விரும்புகிற, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்த வாழ்வா நான் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்வில் நீங்க தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? அவை இன்றைக்கு நான் தேவ சமத்துன்னு சொல்றேன், டேக் எ டிசிஷன் டுடே, இட் இஸ் நாட் டூ லேட். The God is calling everybody who is sitting here right now. பரிசுத்தமாய் வாழ தேவன் உங்கள் ஒவ்வொரு முறையும் அழைக்கிறார். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்விலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனிமே நான் அசுத்தமாக வாழ மாட்டேன், அந்த ரங்கத்தில் அலங்கோலமாக இருக்க மாட்டேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அழைத்திருக்கிறேன். பரம அழைப்பினாலும் பரிசுத்த அழைப்பினாலும் அழைத்திருக்கேன். ஆகவே நான் உமக்கு பரிசுத்தமாக வாழ இன்றைக்கு என் இருதயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தில் நீ உண்மையாக தீர்மானம் எடுக்கணும். உனக்கு தெரியும் உடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தம், உனக்கு தெரியும் உடைய வாழ்வில் இருக்கிற அருவறுப்பு. ஆகவே take a decision today or tomorrow. நாளைக்கு தீர்மானம் எடுப்பது இல்லையா? இன்றை நாளை நடப்பது நிறைய. இன்றைக்கு இது நேரம், இது காலம், இன்றைக்கே ரட்சணி நாள், இப்பொழுதே அனுக்குற காலம். ஆகவே ஆண்டவரே, உமக்கு நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அழைத்திருக்கிறேன். பரம அழைப்பினாலும் பரிசுத்த அழைப்பினாலும் அழைத்திருக்கேன். ஆகவே நான் உமக்கு பரிசுத்தமாக வாழ இன்றைக்கு என் இருதயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தில் நீ உண்மையாக தீர்மானம் எடுக்கணும். உனக்கு தெரியும் உடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தம், உனக்கு தெரியும் உடைய வாழ்வில் இருக்கிற அருவறுப்பு. ஆகவே தயவு செய்து டேக் எ டிசிஷன் டுடே ஆர் டுமாரோ. தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவன் பூக்களை ஆசீர்வதிக்கிறது. பாருங்க, அன்றைக்கு தானியேல் எடுத்த அந்த தீர்மானத்தில தான் அவருடைய எதிர்காலமே தங்கி இருக்குன்னு சொல்றேன். தானியேல் இவ்வளவு உயரமும் உன்னதமான ஸ்தானத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆரம்பத்தில் அவன் எடுத்த சரியான தீர்மானம் அவனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு போனார். ஐயா, அரண்மனையில் இருந்தாலும், ராஜாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டாலும், ராஜ போஜனமாக இருந்தாலும், ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும், ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் எடுத்தான் தீர்மானம். கர்த்தர் அந்த தீர்மானத்தை கனம் பண்ணார், அவரோடு கூட இருந்தார், அந்த தேசத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அவனை குறித்து பேசக்கூடியதாக இருந்த காரணம் என்ன? மறித்தும் அவன் பேசிக் கொண்டதற்கான அன்றைக்கு அவன் எடுத்த தீர்மானம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ நாம் தீர்மானம் எடுக்கணும். இந்த வாழ்விலே உன்னை அடிக்கடி கெடுக்கிற அந்த பாவம் என்ன? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் எந்த பாவத்துக்கு நீ நானும் அடிமையாக கூட? ஐயா, நீயும் நானும் விடுதலையாக ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக பாவ அடிமைத்தன விலங்குகளை ஒடித்து உடைத்த தேவகுமாரனுக்கு மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் அடிமையாக இருக்கணுமே ஒழிய, எந்த பாவத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் வளைந்து கொடுத்து அடிமைகளை, பிசாசு உங்களை ஆளுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது, சத்து உங்களை டொமினேட் பண்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது, எந்த பாவம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்களும் நானும் பாவத்தை ஆள வேண்டுமே ஒழிய உன்னை பாவம் ஆளக்கூடாது. உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கும் நமக்கு இருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்காங்க, நான் பாவத்திற்கு மனம் திரும்பி தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாக வாழ்றோம். பெரிய டிஃபரன்ஸ், விவரிக்க முடியாத ஒரு வித்தியாசம். அவை பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மம். அவை உங்களை அன்பா கேட்கிறேன், தங்கச்சி மாறு, அக்கா மாறு, அண்ணன் மாறு, தம்பி மாறு, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். அவை இன்றைக்கு ஒரு தீர்மானம் அது. எந்தெந்த பகுதியில நீ ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்க, எந்தெந்த பகுதியில பரிசுத்த பிரஜனாக இருந்து கொண்டிருக்கிற, ஆண்டவர் உன்னை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார் என்றும் பரிசுத்தமாக வாழவும் ஆண்டவரை அழைத்திருக்க என்பதை மறவாதே, மறவாதே, மறவாதே. இதை சொல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னபடியா நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்றேன் சொல்றேன், கேட்க காதுள்ளவன் கேட்க. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம். நம்பர் டூ, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு போராட்டம். இப்ப கவனி ஹோலி, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம் என்றே. நம்பர் டூ, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு போராட்டம். அது என்ன தெரியுமா? என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த இருந்து இந்த போராட்டம் நமக்குள்ள ஆரம்பமா. இது என்ன போராட்டம்? யாருக்கும் யாருக்கும் எதுக்கும் எதுக்கும் போராட்டம் சொல்லி இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் உண்டையா. ஆனால் இந்த போராட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு. கேளுங்க, கலாத்தியர் 5 அதிகாரம், படிங்க கலாத்தியர் 5 17 வாசி 5:17.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்து
இச்சிக்கிறது?
இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக.
என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த இருந்து நமக்கு உள்ளே நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் யுத்தம் நடக்குதுப்பா. ஹலோ, சொல்ற கவனிங்க, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு போராட்டம் சொல்றேன். கவனிங்க, கவனிங்க, என்ன போராட்டம்? நம்முடைய மாமிசத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஆவி சொல்லும் பரிசுத்தமாக வாழு, ஆனா மாமிசம் சொல்லுது பாவம் செய், பாவம் செய், அதை பார், இங்க பார், அதை செய், அங்க போ, இங்க போ. மாமிசம் சொல்ல ஆவிதான் மனசும் மாமிசமும் விரும்புறபடி தேவனுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது. நம்முடைய ஆவி மாத்திரம் தான் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. We have born again in our spirits. That's why we call this is spiritual life. நம்முடைய ஆவியிலே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கிறோம். நம்முடைய ஆவி மறுபடி பிறந்திருக்கபடியால் ஆவியாக இருக்கிற தேவன் நம்முடைய ஆவியிலே இடைபடுகிறார், நம்முடைய ஆவியிலே பேசுகிறார், நம்முடைய ஆவியிலே உணர்த்துகிறார். அல்லது ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே கண்டித்து உணர்த்துகிறார், நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது பிழை, நீ போகிற இடம் தவறு, உடைய நோக்கம் பிழை என்கின்ற இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் தெரியுமா? மறுபடியும் பிறந்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவிதான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய மாமிசத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையிலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆக இந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தால் மாத்திரம்தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாமே ஒழிய, இந்த போராட்டத்தில் நாம் தோற்று போய் விட்டோமாக இருந்தால், அழைக்கப்பட்டவளாக இருந்தாலும் இன்விடேஷனை பெற்றவளாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. ஆகவேதான் நான் கத்துறேன், அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டவுடைய ராஜ்யத்தை இடையில இழந்துடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவ ஆவி நடத்தப்பட்டவர்கள். ஆனாலும் இடையிலே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து பரிசுத்த குலத்திலாகி அதனால தேவன் நமக்கு கோபம் கொண்டு அவருடைய பிணங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்குது. இவைகளெல்லாம் நாம் அறிந்தும் உணர்ந்தும் தெரிந்தும் கேட்டும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சு பரிசுத்த குலத்திலாக வாழ்வோமாக இருந்தால் வரும் கோபத்துக்கு நம்ம யார் தப்புவிக்க முடியும்? பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு போராட்டம். சொல்ல கேளுங்க, உலகத்தில் எத்தனையோ போராட்டம் இருக்குது, ஆனா இந்த போராட்டம் இருக்குது பாருங்க, இதுதான் மிக முக்கியமான ஒரு போராட்டம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்கிற போராட்டம். ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த போராட்டம், ஏன்னா அவன் தான் பாவத்தில் விடுகிறான், அவன் ஆவி போராட. ஆனா நாம தான் மனம் திரும்பி நம்முடைய ஆவி ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு, ஆவி மறுபடி பிறந்த உயிர்ப்பிக்கப்பட இந்த ஆவியில தேவன் இடைபடுகிறாரு. ஆகவேதான் இந்த ஆவி மாமிசத்தோட போராடிட்டே இருக்கு. எலும்பு ஜெபம் பண்ணு, எலும்பு ஜெபம் பண்ணு, எலும்பு ஜெபம் பண்ணு, இன்னும் கொஞ்சம் கை முடக்கின்ன கிடைக்கட்டும், என் நித்திரை இன்பமாக இருக்கும், கர்த்தர் தமக்கு பிரியமான நித்திரை கொடுக்கிறார், என் ஆத்மாவை படுத்து தூங்கு. தூங்கி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்துவது எத்தனையோ ஜெப நேரங்கள் அவன் ஜெபிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணப்பான்னு சொல்லி ஏசுனா அவன் கோராட்டப்படுத்துவான். அடுத்த கட்ட பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரன் மல்கோசில காதை வெட்டினான். மாமிசம் வேலை செய்ய அப்படி செய்யாதபடி முதல்ல கொஞ்சம் ஜெபம் தான் கேட்க தூங்கி மறுரூம் முறையில கொண்டு விட்டு போறாரு. மறுரூம் ஆகி விரங்கி வர்ற அவங்க தூக்கம் மயக்கமா. இப்பே பாருங்க எத்தனை பேர் தூக்க மயக்கமாக இருக்கு. என்ன கேளுங்க, எத்தனை கண்களை பார்த்துருக்கு, பார்க்கறது போல இருக்கும் ஆனா உள்ளே தூங்க. இதுக்கெல்லாம் கிஃப்ட் ப்ரே பண்ணும். பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு போராட்டம். நம்முடைய மாமிசத்தினுடைய ஆவிக்கு முடிகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல நாம தோற்றுடும்டா தேவராட்சியத்தை சுதந்திரிக்க முடியாது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல நாம் ஏழு சபைக்கும் ஆண்டு சொல்லுங்க தெரியுமா, ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனோ. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைகளுக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு கடிதம், ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரலோக அழைப்பை பெற்றிருக்கிறீங்க, ஆகவே நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்வு, வெற்றி உள்ள ஒரு வாழ்வு நீங்கள் வாழ்ந்தாதான் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு சில பேருக்கு போராட்டம் இல்லாமல் வெற்றி பெற விரும்புறாங்க, போராட்டமே இல்லாமல் வெற்றி வேணும், யுத்தமே இல்லாமல் ஜெயம் வேணும்னு இருக்கிறாங்க. என் ஆத்மாவே உனக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் நாம் தோற்று போயிருக்கிறோம், எத்தனை பேர் நாம் செய்திருக்கிறோம். வெளியில பார்த்தா நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், அதோடு படிச்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம், ஆனா தேவ பார்வை உள்ளே தோற்று போறவர் எல்லாத்திலும் தோற்று போறவர். இந்த ஆமிஸ் ஆவியும் மாமிசமும் கொண்டு கொண்டு போராடுற இந்த போராட்டம் உள்ளதான் நடக்கும். ஒண்ணு கொண்டு மோது வயிற்றுல கற்பத்துல ரெண்டு பிள்ளை உள்ள வெளியில வாரத்துக்கு முதலே உள்ள நடக்குது சண்டை. இன்னும் ஓயல்ல பாருங்க, இன்னும் நடந்துட்டே இருக்கு. அது முடிய உள்ள ஒண்ணு ஒன்று மூணு. சோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி மாமிசமும் ஆவியும் மாமிசமும் ஒண்ணு கொண்டு யுத்தம் முடிட்டாங்க. யாக்கோபு ஆவிக்குரியவர், ஏசா மாமிசத்துக்குரியவர், உள்ளே சண்டை நடக்கு. நீ முந்தி போறது, நான் முந்தி போறது, நீ பெரியவனா நாம் பெரியவனா. இந்த போராட்டத்துல நாம தோத்துட்டா தனக்கு தேவர் ராஜ்யத்துல பங்கு. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம், பரிசுத்த வாழ்வு என்பது போராட்டம். பரிசுத்த வாழ்வு என்பது படிப்படியாக முன்னேறுகிற ஒரு அனுபவம். ஹலோ, பரிசுத்த வாழ்வு என்பது படிப்படியாக முன்னேறுகிற ஒரு அனுபவம். எடுத்த எடுப்புல ஒருத்தனும் பரிசுத்த முழுவதும் பரிசுத்த வாங்கினது கிடையாது. ஒருவேளை யாராவது அப்படி காட்டிக்கொள்ளாலும் நம்பாதீங்க. நாம் ஒருவருமே பரிசுத்தத்துல தேர இல்லை. இது சொல்ல போனா தேவன் விரும்புற அளவுக்கு பரிசுத்தத்தில் நாம் ஒரு என்னை சேர்த்துதான். தேவன் விரும்புற அளவுக்கு நாம் இன்னும் பரிசுத்தத்தில் வளர இல்லை. பட் நாம் என்ன செஞ்சிருக்கோமா, வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அசுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாய் கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு சிங்க கதை சொல்லுவேன். ஒரு சிப்பி ஒரு சிங்க செதுக்கிட்டு இருந்தான். அப்ப ஒருத்தன் உள்ள போய் அவன் கேட்டானா, ஐயா இது என்ன செய்யறீங்க? அப்ப அவன் சொன்னானா, சிங்கம் செதுக்கிறேன். அப்ப அவன் சொன்னானா, பார்க்க அசிங்கமாக இருக்குது என்ன. அப்ப சிப்பி சொன்னானா, கொஞ்சம் பொறு, வேலை நடந்துட்டு இருக்குது, முடிஞ்சா பிறகு வந்து பாரு. சிப்பிக்கு தான் தெரியும் அதுக்கு சிங்கம் இருக்கு, எங்க தட்டணும் எங்க உடைக்கணும் அவனுக்கு தான் தெரியும். அவன் அதை செதுக்கும் வரைக்கும் அதுல முழு உருவம் தெரியாது, மற்றவங்களுக்கு அது புரியாது. சிப்பி தேவன் நம்ம செதுக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை மற்றவங்களுடைய பார்வைக்கு நாம அலங்கோலமாக இருக்கலாம், ஆனா தேவன் நம்மை செதுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்னவாக இருக்கிறோம், சுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். என கருமானவர்களே, ஒருவரும் எடுத்த எடுப்பில ஒரு சில நாட்களிலே தூய்மையாகிறது என்று அல்ல. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து நாம் தேவனை சந்திக்கும் நாள் வரைக்கும் பரிசுத்த வாழ்விலே ஒரு படி நாம் வளர்ந்து முன்னேறி 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 நாம் மாறிட்டே இருக்கிறோம். நம்முடைய இலக்கினு தெரியுமோ, பரிசுத்த வாழ்வின் இலக்கினு தெரியுமோ, அவருடைய குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நம்மை முன்குறித்திருக்க. ஆகவே பரிசுத்தத்தின் முழு வடிவம், பரிசுத்தத்தின் இலக்கு, பரிசுத்தத்தின் தோட்டம் என்றால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தேவன் உன்னை என்னையும் இந்த உலகத்திலிருந்து அழைத்திருக்கிறார், அல்லது வேறு பிடித்திருக்கிறார், அல்லது பிரித்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறந்து போகவே கூடாது. ஆகவே பரிசுத்த வாழ்வு என்பது படிப்படியாக முன்னேறுகிற ஒரு அனுபவம். ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு, விட வேண்டியவைகளை விட்டு மனம் திரும்பி மறுரூபமாகி ஆண்டவருடைய சாயலாக தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஆவியான பெற செஞ்சு இருக்கிறாரு. செதுக்க வழிகளை செதுக்கிறார், உடைக்க வழிகளை உடைத்து, தட்ட வழிகளை தட்டி சரிப்படுத்தி நம்மை தேவனுக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாய், பரிசுத்த ஒரு பாத்திரமாக ஆவியானவர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பட்டார். ஆகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறது, பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்வாள நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர் 12:12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகவே இந்த பரிசுத்த வாழ்வு இல்லாமல் பரலோக தேவனை நாம் தரிசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஏன் நம்மை அழைத்தார் என்றால், பரிசுத்தமாக வாழ நம்மை அழைத்திருக்கார் என்பதை நாம் வரைக்கும் அப்பாட. இப்பதான் ஒன்று ஒரு பொழுது நான் முடிஞ்சேன். இப்ப சீக்கிரமாக அடுத்த காரியங்களுக்கு நான் கூப்பிடுறேன். ஏன் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்க? நம்பர் 2 படிங்க, 1 பேதுரு 2:21
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி.
உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி. இரண்டாவது, ஆண்டவர் ஏன் நம்மை அழைத்தார் என்றால், தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரா? இது பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். முதல் 20 வசனத்தை கீழ்ப்பதி சொல்றது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, பாவமில்லாத அவர் நமக்காக பாடுபட்டு, பிழை செய்யாத அவரும் நமக்காக பாடுபட்டு, நமக்காக முன்மாதிரியாக அவர் வாழ்ந்திருக்கபடியால் அவர் நடந்த அந்த பாதையிலே அவருடைய அடிச்சொடுவுகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. ஆகவே முதலாவது, நாம் பரிசுத்தமாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, குற்றம் செய்து நாம் பாடு அனுபவித்தால் அதனால தேவனுக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லை. ஆகவே குற்றம் இல்லாமல் நாம் வாழ்ந்தும், நீதியாக நாம் வாழ்ந்தும், உண்மையாக நாம் ஜீவித்தும், நாம் பாடு தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பாடுகளை அனுபவிப்போமாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. கவனிங்க, இயேசு அடுத்த வசனத்தை பாருங்க, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில வஞ்சனையும் இருக்குல்ல. அடுத்த
வசனத்தை
பாருங்க, ஆகவே ஆண்டவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில வஞ்சனை செய்ய வஞ்சனை இருந்தும், அப்படிப்பட்ட அவரே இத்தனை பாடுகளை பட்டு நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு உண்மையாக தேவனோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் பாடுகளை அனுபவிப்பார்கள் என்றும், பாடுகள் வழியாக அவர் கடந்து போவார்கள் என்பதும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத வேத சத்தியம் என்று திட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பாடு உண்டு. வேதத்திலே எந்த பரிசுத்தவான்கள் பாடுகள் அனுபவிக்க? எல்லாவற்றுக்கும் சிகரமாக ஆண்டவர் இயேசு பாவம் செய்யாதவராக இருந்தும் இத்தனை பாடுகளை அவர் அனுபவித்தாரே. ஏனென்றால் நமக்கு முன்மாதிரியாக இருப்பதாகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பாடுகள் வழியாக கடந்து போகும்போது ஆண்டவர் இதற்காகவும் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அமைதியாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது நல்லது. நம்பர் டூ, பாடுகள் வழியாக நாம் கடந்து போகும்போது இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட சூழலில் தேவன் இதன் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தேவனுடைய பிள்ளைகள் கருத்தா கவனிக்கிறது அவருடைய பிற்கால ஆவிக்குரிய வாழ்வுக்கும் ஊழிய வாழ்வுக்கும் மிகப்பெரிய அனுகூலமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஹலோ, பாடுகள் வழியாக தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகும் போது இந்த பாடுகளை என்னுடைய வாழ்விலே தேவன் அனுமதித்தது ஏன், ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று அவன் அமர்ந்து உணர்ந்து அதன் தாற்பயங்களை அறிந்து கொண்டால் பிற்கால அவருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் அது கொள்வார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் எதை செய்யவும் மாட்டார், எதை அனுமதிக்கவும் மாட்டார். தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீது என்றைக்கு அவன் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அண்டையிலிருந்து அவன் சிங்காசனத்துக்கு போகும் வரைக்கும் அவன் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் கொஞ்சமா. அவன் அத்தனை பாடுகளும் வேதனைகளும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினபடியால் சவுல் அவனை வேட்டையாடு. அல்லது போல முன்பு போல தாவீது ஈசாக்கி குமாரனாக ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்துக் கொண்டிருப்பானா இருந்தால் சவுல் அவனை வேட்டையாடுறதுக்கு இடமில்லை. ஆகவே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை அரசனாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிவிட்டாரு. சவுல் அவனை கொலை செய்வதற்கு 3000 பராக்கிரமசாலிகளோடு வலைகள் குண்டுகளாக தேடித்திடுறான். அதை நான் சொல்றேன் கேளுங்க, அதை பயிர் சொல்லி சொல்லிக்கிறேன். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா எந்த ராஜாவும் தாவீத போல ஆயத்தமாக்கப்பட்டு சிங்காசனத்துக்கு வந்தது கிடையாது. இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்டு ராஜாவாக வந்தது தாவீது. ஒரு ஆள் தான், அவன் ஒருத்தன் தான். அநேக பாடுகள், ஏன்னா தேவன் தன்னை அழைத்தது நிமித்தம் அவன் இத்தனை பாடுகளை அவன் பொறுமையாக சகித்து அந்த பாடுகளுக்குள்ள வைத்துத்தான் தேவன் தாவீது தன் ஜனத்தை ஆளக்கூடிய ஒரு பக்குவமுள்ள ராஜாவாக அவனை மாற்றி எடுத்தார். ஆகவே பிற்பாடு ஆண்டவர் நீங்கள் என் தாசனாகிய தாவீது போல நடக்கவில்லை என்று சொல்லி பிற்பாடு வந்த ராஜாக்களுக்கு எல்லாம் தாவீதத்தான் தேவன் முன்மாதிரியாக வைக்கிறார் பார். ஆகவே தாவீது ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டவரால் அழைத்து மற்ற எந்த ராஜாக்களும் உடனடியாக சிங்காசனத்துக்கு வந்தாங்க. தாவீது போல அவங்க பாடுகள்பட்டு வேதனைப்பட்டு தேவ சித்தத்தில் துன்பப்பட்டு அவங்க வராதபடியார் என்னவோ ஜனங்களை ஆளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு. ஆகவேதான் இஸ்ரவேல் சரித்திரத்தில் மகிமையான ராஜாவாக தாவீது இன்றைக்கு இருக்கதை யார் மறக்க முடியாது. என்னவோ இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் எனப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவருடைய பேரை பரப்பப்படுறார். பாடுகளுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் கடந்து போகும் போது எதற்காக ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதிக்கிறார் என்று மௌனமாக தேவ சமூகத்திலிருந்து சிந்திக்கிறது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக. அதை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கிறேன், ஆ உமக்கு பரிசுத்தமாக வாத, ஆ ஒழுங்கா சேர்த்து போல ஜெபி, பின் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறீங்க, அங்க பாரு அவன் ஒழுங்கா நடக்காதவன், ஆ உண்மையா இருக்கு, ஆனா அவன் வாழ்வில் ஒரு பாடு இல்லை, அவன் வாழ்வில் ஒரு பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை, ஆனா நான் உமக்கு உண்மையா வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன், ஆனா இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. அப்படிலாம் சில தேவனுடைய பிள்ளைகள் அறியாமல் முறுமுறுக்கிறத தயவு செய்து நிறுத்தணும் என்று கர்த்தருக்குள்ள நான் உண்மையாக சொல்றேன். அப்படி அவருடைய தீர்மானத்தினாற்படி அழைக்கப்பட்டவர்களா, அழைக்கப்பட்டவர்களா, அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலப்பட்ட அன்பை கூறுவார். ஒவ்வொரு தீர்மானம் அவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அழைத்தது நோக்கம் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பது. நம்பர் 3, 1 கொரிந்தியர் 7:15, 1 கொரிந்தியர்
7:15.
ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனாலும் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
என்ன சொல்லுது?
சமாதானமாய்
தேவன் நம்மை
அழைத்திருக்கிறார்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எதற்காக அழைத்திருக்காரா? சமாதானமாக. தேவனுடைய பிள்ளைகள், ஹலோ, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக வாழும் படிக்க தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ஆண்டவர் என்றும், சமாதானத்தின் பிறப்பு என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதானத்தின் காரணர் என்றெல்லாம் வேதம் பேர் கொடுக்கிறேயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்ததோட தழும்புகளால் குணமான முன்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சமாதானமாக வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் ஆண்டவர் இயேசுகிறேன். ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும். ஆகவேதான் சமாதானம் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்துக்கு சமாதானத்தின் நற்செய்தியை நாம் சுவிசேஷமாக அறிவிக்க முடியும். உலகத்தில ஜனங்களுக்குள்ளே போராட்டம், உலகத்தில் இருக்க ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை, உலகத்தில் இருக்க ஜனங்களுக்குள்ளே பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள குழப்பம், தனிமனுடைய வாழ்விலே பிரச்சனை. எங்க போறது, யாரத்துல சொல்றது, தற்கொலை செய்யறாங்க இப்பெல்லாம் கேள்விப்படுறேன். இங்கெல்லாம் நம்முடைய ஆக்கினா அடிக்கடி தற்கொலை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். நீங்க என்ன கேட்டுவேன், அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணி காரணம் இருக்கு. ஒருவேளை அவர்களுக்கு நாம் இந்த நற்செய்தியை சொல்லியிருந்தால், ஒருவேளை அவர்கள் தற்கொலை செய்யாமல் தப்பித்திருக்கலாம். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். அவர்களை மிஸ் பண்ணிட்டோம், தற்கொலை தான் முடிவு பண்ணி சாகுறார். ஏதோ சமாதானம் இல்ல, பிரச்சனை தலைமையில போயிட்டு இருந்து பிரச்சனை இல்ல, தற்கொலை. ஒருவேளை இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், நீ சமாதானமாக வாழும்படிக்குத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அவனுடைய வாழ்வில் சில பல உள்ள அலைகள் மோதிக்கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் மோதிக்கலாம். உன்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வருமாக இருந்தால் பிசாசு உன்னோட டீல் பண்றான் என்பதை மறந்துடாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தற்கொலை என்ற எண்ணத்துக்கே இடமில்லை. என்றால் இந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில தற்கொலை செய்து கொண்டால் மறுகுலத்தில் எங்க போறோம்? தற்கொலை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதே. அது தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகளாக முத்திரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளும் தற்கொலை செய்து விட்டால் அலமாக இருக்குமோ என்கின்ற இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடைய போராட்டத்துக்கு முடிவு வைக்காது. உடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு முடிவதற்கு தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்று நீ சமாதானத்தோடு வாழ, சமாதானத்தை தேவனுடைய சமூகத்தை நீ தேடினால் தேவன் உன்னை சமாதானமாக வைக்க வழி தருவார் என்பதை சத்தியத்தை படிக்கிறார். உங்களை சொல்றேன், பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் சமாதானம். ஒருவேளை நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி நம்முடைய சுய விருப்பத்தின்படி சில காரியங்களை அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இடம் கொடுத்து நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற சமாதான குறைவுகளுக்கு தேவன் காரணர் அல்ல, காரணர் அல்ல. இப்படி இப்படி நீ நடக்கணும், இப்படி இப்படி நீ வாழணும் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்துட்டார். அதை நாம் அறிந்த பிற்பாடு நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புகிறபடி நாம் வாழ்ந்துவிட்டு நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனை குழப்பங்களினால் சமாதான குறைவுக்கு தேவன் காரணர் அல்ல, தேவன் காரணர் அல்ல. தேவன் மேல குற்றம் சாட்டக்கூடாது. நாம் நடந்த வழி தேவனுக்கு பிரியமானதானா? நாம் கடந்து வந்த பாதை தேவனுக்கு சரியானதானா? நாம் வாழ்ந்த வாழ்வு தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குதானா? தேவ சித்தத்தின்படி ஆராய்ந்து பார். நம்முடைய மனசும் மாமிசம் விரும்ப முடியும் வாழ்ந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தினால் சமாதானத்தை இழந்து ஆண்டவரே ஏடை கைவிட்டு நாம் எப்படி நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறது? இந்த படி நீ நடந்தால் நீ என் கற்பனைகளை நீ என் கற்பனைகளை கவனித்தாயனால் எவ்வளவு நலமா இருக்கும். அப்பொழுது சமாதானம் நதியப்போ உன்னோட வாழ்வில் புரண்டு ஓடுமண்டு ஏசாய தீக்கிரத்தில் ஆண்டு சொன்னாரா இல்லையா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் உட வாழ்க்கையில சமாதான நதியை போல புரண்டு ஓடும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் எந்த வங்கியும் உங்களுக்கு சமாதானத்தை பரிசளிக்க முடியாது, எந்த மனுஷனும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, எந்த பாடசாலையோ எந்த மார்க்கெட்லவோ நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சமாதானத்தை தரவல்ல ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை அறிந்து உணர்ந்து நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக்குவோம். அப்பொழுது தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்றது. எனக்கு குடும்பங்களில் ஏன் குழப்பம், ஏன் குடும்பங்களிலே கலக்கம், ஏன் குடும்பங்களிலே பதற்றம்? தேவனுடைய வழிகளை நாம் விட்டு விலகும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் மீறும் போது அலைகள் நமக்குள்ளே கொந்தளிக்கிறது. அல்லாமல் நாம் நீதியாக வாழ்ந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து நம்முடைய வாழ்வில் ஏதாவது குழப்பங்கள் வருமாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நாம் ஊக்கமாக நம்ம ஆண்டவரே எனக்கு தெரியல, தயவு செய்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கும் சிங்காதனத்தில் இருக்கிறார். ஆளுகை அவருடைய அனைத்தும் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். தேவன் தேவனாகவே இருக்கிறார். உன் குடும்பத்தை நடத்த அவரால் முடியாதா? உன் குடும்பத்தை பாதுகாக்க அவரால் கூடாதா? உன் பிள்ளைகளை கவனிக்க அவரால் முடியாதா? உன் எதிர்காலத்தை பாதுகாக்க தேவனால முடியாதா? என்ன அவர் விசுவாசங்களுக்கு நாம் இடம் கொடுத்து வருகிற அலைகளில் அரண்டு புரண்டு போய் எங்கேயோ ஒதுக்கப்பட்டு போய் கிடக்கும், அடிக்கிற சுனாமியில் அடிக்கப்பட்டு போய் கிடக்கும், எங்கேயோ கிடக்கிறபடியால் சமாதானத்தை தேவனோட நமக்கு ஒரு சரியான தொடர்பு இல்லை, ஆண்டவரோட நமக்கு சரியான அங்கேயும் இல்லை. ஏன்னா ஏதோ பல காரியங்கள் நம்மை சூறையாடி விட்டது. ஆண்டவரோட வச்சிருந்த அன்பை ஏதோ சில காரியங்கள் சூறையாடி கொள்ளையடித்து விட்டது. ஆகவே நம்முடைய வாழ்வில் கலக்கங்கள் குழப்பங்கள் அன்றைக்கு இருந்த தேவ சமாதானம் இன்றைக்கு போய்விட்டது, எடு போய்விட்டு போய்விட்டது. அந்த பரிதாபம் ஆண்டவரே எனக்கு இறங்கும். கம் டு தி ரைட் ட்ராக். சமாதானமாக வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 12:18 சொல்கிறது, கூடுமானால் உங்களான மட்டும் எல்லாரோட சமாதான தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சத்தியத்தை நான் சொல்றேன், எல்லாரோட சமாதானம் வர. சபைக்குள்ள அவரோட பிரச்சனை, இவரோட பிரச்சனை, அவரை பார்க்கறது இல்லை, இவரை பார்க்கறது இல்லை, பார்க்காத போல ஸ்கிப் பண்றது, ஒன்று ரெண்டு பேர் கையை முடிச்சு அங்கால ஓடுறது, ஒழிக்கிறது, முகத்தை திருப்புறது. ஓகே, இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல்னு சொன்னா தாபோடு செய்யறது. ஆனா இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியானதல்ல. இப்படித்தான் நான் இருக்க பொறுத்தா இட் இஸ் அப் டு யூ. ஆனா தேவனுடைய ஸ்டைல் இதல்ல. எபிரேயர் 12:14 சொல்றது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். நம்பர் 4, ஆண்டவர் நம்மை அழைத்தது. செக் செக் முடிப்பு, என்னோட 5 மினிட்ஸ்க்கு நான் முடிக்கிறது முடிக்கிறது ரைட். ஒன்று பேதர்
2:9 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்.
அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஓயிடத்துக்கு வரவழைத்தவர் தமிழ் சேர்த்து போட்டிருக்காங்க. வர அழைத்தவர். சோ எதற்காக அழைத்தாரா? அந்தகாரத்தில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஓயிடத்துக்கு அழைத்தாரா எதற்கு தெரியுமோ? புண்ணியங்களை அறிவிக்க. அவை மூன்றாவது அல்லது சாரி நாலாவது காரியம். தேவன் நம்மை அழைத்தது நோக்கம் ஆண்டவுடைய புண்ணியங்களை, ஆண்டவுடைய சத்தியத்தை அறிவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சோ இது எல்லோரும் மேலும் விழுந்த கடமை. இன்றைக்கு சிலருக்கு இது தெரியலையோ அல்லது தெரியாமல் இருக்கிற போல இருக்கிறப்போ தெரியாது. ஆண்டவுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் விழுந்த கடமை. கடமைன்னா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஹலோ, கடமைன்னு அதை நிறைவேற்றித்தான் ஆகணும். அவை புண்ணியங்களை, ஆண்டவுடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மேலும் விழுந்த கடமை. ஆகவே எனக்கு இது தெரியாது, எனக்கு இதுல பங்கில்லை, அவை இது எனக்கு சரிவாதெல்லாம் நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதாகும், ஆண்டோட நோக்கத்தை விட்டு விலகிறதா. ஆகவே பரிசுத்த தேவன் நம்மை அழைத்தது நோக்கம், பரலோக தேவன் நம்மை அழைத்தது நோக்கம் அருப்பணி ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் அறிவி. இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவருடைய ஞாசகம் சொன்னாரே, இந்த கட்டளை குறித்து நாம் என்ன சொல்ல போறோம்? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிகள் சொல்லி மாற்றி 16 இயேசு சொன்னாரே, இந்த வார்த்தையை குறித்து நான் என்ன சொல்லுவோம்? ஐயோ பாஸ்டர், இதை விடுங்க, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு வெட்கமா இருக்கிறீங்க. அவரை தான் சொல்லிட்டாங்க. ஆகவேதான் இன்று வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கிறீங்க? உங்களோட நெருங்கி பழகிற எத்தனை குடும்பத்துக்கு இன்னும் உங்களுடைய நடிச்சு ஒருவேளை தச்சமைக்கு நாளைக்கு ஆறாவது தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்புறம் யோசிப்பீங்க. ஐயோ உள்ள சொல்லிருக்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நெருங்கி பழகிற எத்தனை பேருக்கு இன்னும் நீங்க ஆண்டவர் நற்செய்தி சொல்லல. சொன்னா அவங்க நம்மளை நட்பு விட்டு போயிடுவாங்க, அவங்க எங்களோடு சரியா கதைக்க மாட்டாங்க. ஆகவே சுவிசேஷத்தை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட நட்பை காத்துக்கொள்ள. சரி, ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுது புண்ணியங்கள் அருவி. இதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to preach the gospel to the people who do not know about Christ. புத்தி பேசலாம், பட் யூ ஹவ் நோ டைம். நம்பர் 5, ரெவலேஷன் 19, வெளிப்படுத்தற விசேஷம் 19, சக் சக் சக், ரெவலேஷன் 19 7 8 9. ரெவலேஷன் வெளிப்படுத்த 19 7 8 9.
நாம் சந்தோஷப்பட்டு கழி உண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தைத்துக்
கொள்ளும்படி
தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்
பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. முதலே நான் சொல்லிட்டேன், ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன். என்ன இன்விடேஷன்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல பங்கு பெறுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும், கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உடைய பாருங்க. இந்த அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படுது. அப்படியானா பரிசுத்தவான்களின் நீதிகளால் மனவாட்டி, அதாவது சபை அலங்கரிக்கப்படுவதால் அவர்கள் யாவரும் திருமண விருந்தில் பங்கேற்பது நிச்சயம் என்று தெரியும். சொல்றது கூட புரியுதா? இவ சொல்லப்படுது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்படுது. சோ இப்ப சபை, இங்க சபைதான் பரிசுத்தவான்களுடைய நீதிகளால் அலங்கரிக்கப்பட்டது. சபையோட அலங்காரம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதிகள் அலங்காரம். பரிசுத்தவான்களுடைய நீதிகளால் சபை அலங்கரிக்கப்பட்டிருக்கபடியால் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆட்டுக்குடியாவோட கல்யாண விருந்தில் பங்கிருக்கின்றது நிச்சயம். நான் சொல்றது உலகதான், ஹலோ, பரிசுத்தவான்களுடைய நீதிகளால் மனவாட்டி அலங்கரிக்கப்படுவதால் ஆட்டுக்குடியானோட கல்யாண விருந்திலே பரிசுத்தவான்களுக்கு இடம் கிடைக்கிறது அதிக லட்சியம். ஆகவே நாம் அழைக்கப்பட்டிருக்க 5வது அழைப்பிட தெரியுமா? ஆட்டுக்குடியாவுடைய கல்யாணத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இது என்ன? இது ஆட்டுக்குடியானவர் கல்யாணம் பட்டி சீசன். நீங்க யோசிக்க பாருங்க, ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இயேசு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. சோ கல்யாண வீடு என்ன? சபை மனவாட்டி யாரு? சபைதான். இப்ப சபை மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனவாடு. ஏன்டா இயேசு கிறிஸ்து சபைக்காக பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப சபை ஆயத்தப்பட்டு அவருடைய நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்து மத்தியாகத்துல போகும் போய் சபை ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற அந்த நாள் தான் ஆண்டவருடைய கரியான நாள் ஆரம்பமாகும். நினைக்கிறேன் நகாஸ்வேர் ராஜாவாக்கும் நினைக்கிறேன் அவர் 6 மாசமாக கொண்டாடினாராம். ஏங்க, அவர் ராஜா 6 மாசமாக கொண்டாடணும், ஆண்டவர் 6000 ஆண்டு கொண்டாடினா என்ன பொறுத்த வரல? அல்லது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பரலோகம் என்றாலே ஒரே குஷியாக இருக்கு. அது விவரிக்க முடியாத சந்தோஷமாக இருக்கு. அது ஆச்சரியமான காரியங்கள் இங்கே காத்திருக்கு. இங்கதான் பாடு பாடு, கைதட்டு, சோத்திரம், கையெழுத்து, ஏசப்பாசத்தை சொல், அங்கெல்லாம் நீ எல்லாம் என்ன செய்வீங்களோ எப்படி ஆடுவீங்களோ அங்க போய் பார்த்துக்கணும். இங்கதான் நாம கைகட்டி ஏதோ சில ஆராதனைகளை பார்த்தா ஆண்டவருக்கு அடக்க ஆராதனை செய்யறது போல இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று உணர்ந்து உண்மையாக ஆராதிக்கொண்ட ஆராதனையே ரொம்ப வித்தியாசமாக. ஆகவே சபை ஆண்டவர் இயேசுவை ஆகாயத்தில் மத்தியாயத்தில் சந்திக்கிற நாள் கலியாண ஆட்டுக்குரிய அந்த கலியாண நாளில் ஆறும் அதுக்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் மத்தியாயத்தில் ஆண்டவருடைய சபை மனவாளர் மனவாட்டியோடு இருப்பார். இது குறித்து பேசுகிறேன். ஆகவே கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 6வது காரியம் ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்த காரியம் மத்தேயு 4வது அதிகாரம் சச்செக் மத்தேயு 4:18-19 ரைட் படிங்க. மத்தேயு 4:18-19 முடிக்க போறேன். ரைட் 18-19
நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார்.
சரி, இப்போ கவனிங்க. ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம் 6வது காரியம் என்ன தெரியுமோ? கலிலேயா கடலோரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் சொன்ன தெரியுமா? எனக்கு பின்னே வாருங்கள். தமிழ் எப்படி
போட்டிருக்கு?
ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு சற்று ஆழமாகவும் அழகாகவும் இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்ல தெரியுமா? தமிழ்ல எப்படி போட்டிருக்கு?
என் பின்னே வாருங்கள்,
பின்னே வாருங்கள். ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு கம் ஃபாலோ மீ. ஹலோ, என் பின்னே வாருங்கள் என்று தமிழ போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு கம் ஃபாலோ மீ. ஃபாலோ மீ என்ற அர்த்தம் என்ன? என்னை பின்பற்றுங்கள். சோ ஆண்டவர் இயேசு கலிலேயா கடலோரத்தில் இருந்த பேதுரு அந்திரேயாவும் ஏன் அழைத்தார் தெரியுமோ? தன்னை பின்பற்றுவது, பின்பற்று. ஆகவே ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம் 6வது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹலோ, பின்பற்றுகிற வாழ்வு. அப்ப இயேசுவை நம்புகிற வாழ்வுக்கு மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்ற வாழ்வு. நான் அடிக்கடி சொல்றேன், அநேகர் என்ற இயேசுவை நம்புறாங்க, இயேசு ஆண்டவர் என்று நம்புறாங்க. ஆனா கொஞ்ச பேர் தான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றார். ஆனா இயேசு என்ன தெரியுமோ? இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படும். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல் தான், அது நெருக்கமான வழிதான். ஆனால் அதன் வழியாக போனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிற அழைப்பு என்ன? என்னை பின்பற்றுங்கள். தேவனுடைய அழைப்பு என்ன? ஏன் நம்மை அழைத்தாராம்? ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் அழைத்தோம். ஆகவே அனுதின வாழ்விலே, அன்றாட வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றணும். அன்றாட வாழ்விலே பரிசுத்தத்தை நாம் பிராக்டிஸ் பண்ணணும். அன்றாட வாழ்விலே பாடுகளை நாம் சகிக்கணும். அன்றாட வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றணும். எனக்கு அருமானவர்களே, அன்றாட வாழ்விலே நாம் சபாதனமாக இருக்க ஆண்டவர் அழைத்த. ஆகவே தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம் 6 முக்கியமான காரியங்களை இந்த வேளையிலே நாம் கேட்டோம். இந்த கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தேவனாகவே இருக்கிறார். எனக்கு அருமாக்குள்ளே, என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். அதுக்கு பின்பாடு இருக்க தெரியுமோ? உங்களை மனுஷர்களை பிடிக்க உள்ள ஆக்குவேன். ஸோ பின்பற்றுவது என்பது வாழ்க்கை, மனுஷர்களை பிடிக்கிறது என்பது பொறுப்பு, டஸ்க். பின்பற்றுவது என்பது அனுதின வாழ்வு, மனுஷர்களை பிடிக்கிறது என்பது வேலை அல்லது பொறுப்பு அல்லது ஊழியம். அவை பின்பற்றுவர்களுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுப்பார். இயேசு தன்னை பின்பற்றுவர்களுக்கு தான் ஊழியத்தை கொடுப்பார். என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கும். ஆகவே இதுவரை நீ மீன் பிடிச்சது காணும்ப்பா, உன்னை நான் மனுஷனை பிடிக்க முடிக்கிறவனாக போகிறேன். ஆனா என்னை பின்பற்று, கம் ஃபாலோ மீ, தென் ஐ வில் மேக் யூ பீசஸ் ஆஃப் மேன். என்னை பின்பற்று, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்க. அதே போல இயேசுவை பேதுரு பின்பற்றினார். ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுக்காக பிடித்து, தன்னை பிடித்த ஆண்டவர் இயேசுக்காக தன் உயிரையும் கொடுத்தார். கருபானவர்களே, நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது குறித்து ஒரு சுருக்கமான மறுவிளக்கணத்தை இதுவரை நாம் கேட்டோம். ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை சூதிக்கி பார்ப்போம். அதை மறந்து விடாமல் இந்த பொல்லாத உலகத்தில் கத்திரிக்கொண்டு வாழும் ஆடவரையே சீக்கிரமாக வரும் தவியாவது.